அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது.
துதிகளின் மத்தியிலே வாசமணுகிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, சேரக்கூடாத ஒளியிலே வாசமணுகிற எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீர் மாறாதவராயிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை நீர் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தராயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலேயும் ஒரு மாதத்தை கடந்து இரண்டாவது மாதத்திற்குள்ளே கடந்து வர எங்களுக்கு உதவி செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த மாதத்தை நாங்கள் திரும்பி பார்க்கும்பொழுது நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும், இரக்கங்களுக்காகவும், நீர் கொடுத்த பாதுகாவலுக்காகவும், நீர் கொடுத்த வழிநடத்துதலுக்காகவும் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாதம் முழுவதிலேயும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. ஒவ்வொரு நாளும் உம்முடைய வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், உம்முடைய வசனத்திலே நீர் கற்றுக் கொடுக்கிறபடி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அரசாங்க தேர்வுக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே தேவையான நல்ல ஞானத்தை தாரும், நல்ல ஞாபக சக்தியை தாரும். இருக்கிற சில நாட்களை மிக பயனுள்ள வகையிலே செலவு செய்து கருத்தூண்டி படிக்க உதவி செய்யும். படிக்கக்கூடிய சூழ்நிலைகளை அவர்கள் தங்கி இருக்கிற இடங்களிலேயும் குடும்பங்களிலேயும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். அப்படியே குடும்பத்தை விட்டு தூரமாயிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பணிக்காக, படிப்பிற்காக ஆண்டவரே தூரமாயிருக்கிறவருடைய பிள்ளைகள் எங்கெங்கே இருந்தாலும் நீர் காத்துக்கொள்ளும். அயல் ஊரில் இருந்தாலும் சரி, அயல் மாநிலங்களிலே இருந்தாலும் சரி, அயல் நாடுகளுக்கு சென்றிருந்தாலும் சரி, உம்முடைய பாதுகாவலின் கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். எல்லா பாவங்களுக்கும் சோதனைகளுக்கும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். குடும்பத்தின் மதிப்பீடுகளை இழந்து போகாதபடி கர்த்தருக்கென்று சாட்சியாய் அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள நீரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலையும் பற்பல விதமான ஊழியங்களிலே ஈடுபட்டு கர்த்தருடைய வசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரே பாரத்தோடு கர்த்தாவே பல தியாகங்களோடு பணி செய்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தாரும். எந்த விதமான சோதனை வந்தாலும் உடைய தூயாவின் வல்லமையினாலே அவற்றிற்கு மேலாக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வைக்கப்பட்டிருக்கிற நிலைமையிலே சின்ன காரியத்திலேயும் உண்மை உள்ளவர்களாயிருக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்யும் ஐயா. பிழைப்பு கடுத்த அலுவல்களிலே சிக்கிக் கொண்டு தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி போடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்திற்கு அபகீர்த்தி கொண்டு வரக்கூடிய எந்த காரியங்களிலேயும் ஈடுபடாதபடி காத்துக்கொள்ளும். யாரால் தூண்டப்பட்டாலும் தகப்பனே உம்முடைய வசனத்தின் அடிப்படையிலே வாழ்வேன் என்ற தீர்மானத்தோடு வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்ற வானொலி ஊழியங்களுக்காக, தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக, புத்தக ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாமே ஒவ்வொரு ஊழியத்தின் மூலமாகவும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். அநேகரை உம் பக்கமாய் நீர் எழுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே சபை ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த ஊழியக்காரர்களையும் அவர்கள் அழைத்திருக்கிற அழைப்பிலே உண்மையாயிருக்க கர்த்தர் காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரத்திலையும் தங்கள் பிறந்த நாட்களையும் தங்கள் திருமண நாட்களையும் காண்கிறவர்கள் ஆண்டவரே நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு புதிய ஆண்டிற்குள்ளே உம்முடைய கிருபையை பெற்றவர்களாக புதிய தீர்மானங்களோடு புதிய தரிசனங்களோடு கடந்து செல்ல நீரே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை, உம்முடைய பாதுகாவல், உம்முடைய பரிசுத்தம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். இயேசு ரட்சகரி நாமத்தினாலே மன தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான வேதாரட்சியர்களே, இன்றும் அதிகாலையிலேயே கர்த்தருடைய வசனத்திற்காக நீங்கள் ஆயத்தமாயிருப்பதை அறிந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைக்கேற்ப தூய ஆவியானவரே இன்றும் உங்களோடு பேசுவாராக. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லும் முன்னதாக தம்முடைய சீடர்களுக்கு இறுதியாக கூறிய வார்த்தைகளை இந்நாட்களிலே நாம் கற்று வருகிறோம். இன்று யோவான் 16:16 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், யோவான் 16:16. நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். இவ்வாறு அவர் கூறுவதின் அர்த்தம் என்ன? அவர் கைது செய்யப்படுவார், சீஷர்கள் ஆடுகளைப் போல சிதறுண்டு போவார்கள், அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரிப்பார், பின்னர் அடக்கம் செய்வார்கள். அவர்கள் அவரை காண முடியாத சில காலங்கள் கடந்து செல்லும். 3 நாளிலே அவர் மீண்டும் வருவார், பின்னர் சில காலம் அவரை காண்பார்கள். இந்த காரியமானது இன்று வாழும் நமக்கும் ஒரு முழுமையான, ஆழமான, மேலான கருத்துடையதாயிருக்கிறது. கவனியுங்கள், யோவான் 16:17 முதல் வாசிக்கிறேன். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதுமன்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இதென்ன அவர் சொல்லுகிறது, இன்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து தம்மிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். அவர் என்ன சொல்கிறார் என்பதை உறுதியாக அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் கல்லறையிலே இருக்க வேண்டிய கொஞ்ச காலம் உண்டு, அது 3 நாட்கள். அதற்கு பின்னர் மற்றொரு கொஞ்ச காலம் அவரை காண மாட்டார்கள். ஏனென்றால் அவர் தம்முடைய பிதாவினிடத்திற்கு போகிறார். இந்த கொஞ்ச காலம் என்பது இப்பொழுதே 2000 ஆண்டுகள் கடந்துவிட்டது. அவர்களை ஆறுதல் அற்றவர்களாக விட்டுச் செல்ல மாட்டேன் என்றும் வாக்கு கொடுக்கிறார். அனாதைகளாக அவர்களை விட்டுச் செல்ல போவதில்லை என்பதை கோருகிறார். பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய் அவர் அவர்களோடு இருக்கப் போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை எடுத்து அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட காலத்திலேதான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 2000 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்து எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதை பரிசுத்த ஆவியானவர் கோடிக்கணக்கான மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் துக்கமான நாட்களின் வழியாய் கடந்து சென்றார்கள். கேலி செய்யப்படுவதும் பகைக்கப்படுவதும் என்றால் என்ன என்பதை அறிந்தார்கள். அப்படிப்பட்ட காலங்களின் வழியாய் அவர் அவர்களை வழிநடத்தி வந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். வசனங்கள் 21:22 பாருங்கள். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அருமையானவர்களே, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, இல்லை யாராயிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு துக்கத்திலே இருப்பீர்கள் என்றால், கண்ணீரின் காலங்களிலே இருப்பீர்கள் என்றால், இருதயம் உடைந்து போன சூழ்நிலையிலே இருப்பீர்கள் என்றால், அதிகாலையிலே சந்தோஷம் வருகிறது என்பதை குறித்து நீங்கள் உறுதியாயிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர் பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரப்போகிறார். நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து சென்று இந்த வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும்பொழுது நமக்கு ஏதாவது துக்கம் இருக்கும் என்றால், அதற்கு காரணம் இனி நாம் அவருக்காக பாடுபட வேண்டியதில்லை என்பதுதான். இந்த உலகத்திலே நாம் பட்ட பாடுகள் எல்லாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லும்பொழுது மறைந்து போகும். யோவான் 16:23-24 பாருங்கள். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். இயேசுவின் பெயரால் ஜெபிப்பதை குறித்து இங்கே 3வது முறையாக அவர் கூறுகிறார். ஏற்கனவே நாம் சிந்தித்தோம், அவருடைய பெயரிலே நாம் ஜெபிப்பதென்றால் நாம் அவரிலே நிலைத்திருப்பதும் அவருக்கு கீழ்ப்படிவதும். நாம் கேட்பதெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜெபத்தின் இறுதியிலே அவருடைய பெயரை மட்டும் பயன்படுத்தினால் போதாது. ஞாபகம் இருக்கிறதா? இந்த சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் பிதாவினிடத்திலே ஜெபித்ததில்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் பிதாவாகிய தேவனிடத்திலே இயேசுவின் பெயராலே ஜெபிக்கிறோம். வசனங்கள் 25-27 பாருங்கள். இவைகளை நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் ஓமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். காலம் வரும் என்று சொல்கிறார் இல்லையா? அவர் சிலுவைக்கு மிக அருகிலே வந்துவிட்டார். இந்த உலகத்திலே வந்து நிறைவேற்றும்படியான மீட்பின் செயல் மிக அருகிலே இருக்கிறது. அதற்கு பின்னர் அவர்கள் பிதாவினிடத்திலே இயேசுவின் பெயராலே பேசலாம். இயேசு இங்கே என்ன கற்றுக் கொடுக்கிறார்? பிதா அவர்கள் ஜெபத்திற்கு பதில் கூடாத கடினமானவர் அல்ல என்பதை கூறுகிறார். இங்கே அவர் சொல்வதின் கருத்து என்ன? உங்களிடத்திலே பிதா நல்லவராகவும் இரக்கமுள்ளவராகவும் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் தவறாக எண்ணுகிறீர்கள். பிதாவே உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை, ஏனென்றால் ஏற்கனவே அவர் உங்களை நேசிக்கிறார். பிதாவோடு கூட இணைந்து செல்வது கடினமானதல்ல. அவர் உங்களை நேசிக்கிறபடினாலே உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுப்பார். நீங்கள் என்னுடைய பெயராலே ஜெபிக்க வேண்டும், அவ்வளவுதான். இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க விரும்புகிறார். ஆனால் ஒன்று, இயேசுவை நேசிக்கும் உள்ளங்களிலிருந்து அந்த ஜெபம் வர வேண்டும். அவரோடு கூட ஐக்கியமுள்ளவர்களாகவும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்கள் இருக்க வேண்டும். யோவான் 16 அதிகாரம் 28 வசனம், நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். பொதுவாக யோவான் சுவிசேஷத்தின் கருத்து வாக்கியம் யோவான் 20 அதிகாரம் 30-31 வசனங்களிலே இருக்கிறது என்று கூறுவார்கள். அந்த வசனங்களோடு இந்த வசனத்தையும் முக்கியமான வசனமாக நான் கூற விரும்புகிறேன். நித்தியமான குமாரன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் மனிதனை மீட்பதற்காக. அந்த பணியானது நிறைவடைந்த பொழுது அவர் பிதாவினிடத்திற்கு திரும்ப சென்று விட்டார். இதுதான் யோவான் சுவிசேஷத்திலே நாம் பார்க்கிற செய்தி. வரப்போகிற பாடு துன்பங்களை குறித்து ஒரு இருளான ஓவியமாய் அவர் காண்பித்தாலும் இந்த அதிகாரம் வெற்றியுள்ளதாக நிறைவடைகிறது. இந்த வசனம் பெத்லேயமை விட பெரியது, வான மண்டலங்களை விட அகன்றது. இது நித்தியத்திற்குள்ளே கடந்து செல்கிறது. எல்லா வான மண்டலங்களையும் தாண்டி தேவனுடைய சிங்காசனத்தை அடைகிறது. அது மட்டுமல்ல, அவர் பூமியிலே செலவு செய்த சில மணித்துளிகளையும் அது குறிப்பிடுகிறது. நித்தியத்திலிருந்து அவர் வெளியே வந்தார். மீண்டுமாக நித்தியத்திற்குள்ளே அவர் கடந்து சென்று விட்டார். யோவான் 16 அதிகாரம் 29-30 வசனங்கள், அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் ஊமைகளாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினாவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீ தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு கிறிஸ்து மனு உருவில் வெளிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது சீஷர்கள் ஒரு பெரிய வெளிச்சத்திற்குள்ளே வருகிறார்கள். அவர் கூறிய சத்தியங்களை புரிந்து கொள்கிறார்கள். அவர் பிதாவினிடத்திலிருந்து இந்த உலகத்திற்கு வந்தவர். அவரே மேசியா, அவரே இரட்சகர் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். இருந்தாலும் அவர் கூறிய மரணத்தை குறித்து அவர் கடந்து செல்ல வேண்டிய அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல், பிதாவினுடைய மகிமைக்குள்ளே பரமேறுதல், இவற்றை அவர்கள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாலே இருக்கிற நாம் அதை புரிந்து கொள்கிறோமா? சற்றே எண்ணி பார்ப்போம். வசனங்கள் 31-32, இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். ஆம், இந்த மனிதர்கள் எல்லாரும் சிதறி போகும் காலம் வருகிறது. அவரை தனியே விட்டு விடுவார்கள். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார்? நான் தனித்திறேன், பிதா என்னோடு இருக்கிறார். ஆம் அருமையானவர்களே, நம்முடைய அறிவு கெட்டாத ஒரு மர்மமான காரியமாய் இது இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 19 வசனத்திலே நாம் வாசிப்பது போல, தேவன் உலகத்தை தன்னோடு ஒப்புரவாக்கிக் கொள்ளும்படியாக கிறிஸ்துவில் இருக்கிறார். இதுதான் மகிமையான ஒரு சத்தியம். அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். இது 22 சங்கீதத்திலிருந்து அவர் எடுத்து பயன்படுத்திய வார்த்தை. இதற்கு விளக்கம் என்ன தெரியுமா? தேவனே, நீர் பரிசுத்தர். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே, நீர் பரிசுத்தர். அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் பாவமானார். அன்று தேவாலயத்திலே இருந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாக இரண்டாக கிழிந்தது. அதே வேளையிலே தேவன் இயேசுவிலே உலகத்தை தன்னோடு கூட ஒப்புரவாக்கினார். இது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு மேலான காரியம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சம்பாதித்த மீட்பை நம்முடைய மனித மூளையால் நாம் முழுமையாய் புரிந்து கொள்ள முடியாது. அது மனிதனுடைய அறிவுப்படி அவன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இல்லை. எனவேதான் அந்த நேரத்திலே சிலுவை இருளால் மூடப்பட்டது. அங்கே என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. நித்திய நித்தியமான காலங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்லும்பொழுது நமக்காக இயேசு கிறிஸ்து அடைந்த மரணத்தை குறித்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொள்ளலாம் என்று விசுவாசிக்கிறேன். அவரை முகமுகமாய் நாம் சந்தித்த பின்னால் அப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். யோவான் 16:33, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். சமாதானம், ஆம், சமாதானத்தோடு கூட இந்த அதிகாரம் நிறைவடைகிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலேயும் சமாதானம் உண்டு. ஏனென்றால் மற்ற இடங்களிலே அல்ல, கிறிஸ்துவிலே நாம் சமாதானத்தை கண்டுகொள்கிறோம். திருச்சபையிலே நீங்கள் சமாதானத்தை காண முடியாது. கிறிஸ்தவ பணிவிடைகளிலே நீங்கள் சமாதானத்தை காண முடியாது. இயேசு கிறிஸ்துவிலே மட்டுமே நீங்கள் சமாதானத்தை கண்டடைய முடியும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இதை மிக தெளிவாக இயேசு கூறிவிட்டார். உலகத்திலே சமாதானம் இல்லை, உபத்திரவங்கள் மட்டுமே உண்டு. ஆனால் அவர் உலகத்தை ஜெயித்து விட்டார். அவருடைய வெற்றி நம்முடைய வெற்றியாகிறது. இன்றைக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை குறித்து அதிகமாக பேசப்படுகிறது. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நானும் நீங்களும் அவ்வாறு வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அப்படி வாழ நாம் அனுமதிக்க முடியும், அவ்வளவுதான். நானும் நீங்களும் அவரோடு கூட நம்மை இணைத்து சிந்தித்து பார்க்க அறிந்து கொள்ளும் பொழுது, அவரோடு கூட நெருக்கமான ஐக்கியத்திற்குள்ளே கடந்து வரும் பொழுது, நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய சமாதானம் என்றால் என்ன என்பதை அனுபவிக்க முடியும். அப்பொழுது நாம் மிகுந்த சந்தோஷமுள்ளவர்களாக இருப்போம். இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் இருக்கும். இது இரண்டும் எவ்வளவு முக்கியமானது இல்லையா? அவர் அங்கே என்ன சொல்கிறார்? உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கூறுகிறார். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே, ஒருவேளை உங்களை சுற்றி சமாதான குறைவான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இயேசு தருகிறார். அப்படிப்பட்ட சமாதானத்தை நீங்கள் பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். இன்றைக்கு உபத்திரவங்களை மட்டும் அனுபவித்துக் கொண்டு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளாத மக்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகம் கொடுக்க முடியாத, உலகம் எடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். எப்பொழுது அவர் நம்முடைய பாவங்களுக்காக செலவிலே மரித்தார் என்பதை பூரணமாய் விசுவாசிக்கிறோமோ, அவரே என்னுடைய இரட்சகர் என்று ஏற்றுக் கொள்கிறோமோ, அப்பொழுது அவருடைய பிள்ளைகளாகிறோம். அப்பொழுது தேவனே நமக்கு அப்படிப்பட்ட ஆழமான சமாதானத்தை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சந்தோஷம் சமாதானம் எனக்கு இல்லை என்று சொல்லுவீர்கள் என்றால் இன்றே இயேசு அண்டை வாருங்கள். உலகத்திலே நமக்கு வருகிற உபத்திரவங்களின் மத்தியிலேயும் அவரே ஆழமான சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். இப்பொழுது நாம் யோவான் 17:16 கடந்து செல்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து தனக்காக ஜெபிக்கிறார், சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார், ஏன் திருச்சபைக்காகவும் ஜெபிக்கிறார். வேதபுத்தத்திலே மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு அதிகாரத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். வேதபுத்தத்திலே காணப்படுகிற ஜபங்களிலே இது நீண்ட ஜபம். இதை முழுவதுமாக நாம் வாசித்து முடிக்க 3 நிமிடங்கள் தான் ஆகலாம். வெளிப்படையாக நாம் ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு நேரம் நாம் ஜெபிக்கலாம் என்பதற்கு இது ஒரு உதாரணமாயிருக்கிறது. நீங்கள் சொல்ல விரும்புவதையெல்லாம் 3 நிமிடங்களுக்குள்ளே உங்களால் சொல்ல முடியவில்லை என்றால் உங்களுக்கு சொல்வதற்கு மிக அதிகமாக இருக்கிறது. கருத்தாளமிக்க சில வரிகளிலே சொல்லப்படும் ஜபங்கள் நீண்ட ஜபங்களை விட வல்லமை உள்ளது. எனவேதான் ஜப நேரங்கள் அநேகர் விரும்பி பங்கெடுக்காத ஒரு நிகழ்வாயிருக்கிறது. மேல் வீட்டரை செய்தி ஒரு படிக்கட்டிலே மேல் நோக்கி நடப்பது போல அல்லது மலையிலே ஏறுவது போல இருக்கிறது. அதன் உச்சகட்டம்தான் இந்த ஜபம். இந்த ஜபத்தை குறித்து பல வேத பண்டிதர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சில குறிப்புகளை உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். பூமியிலே இதுவரை கூறப்பட்டிருக்கிற ஆறுதலான செய்தியை தொடர்ந்து வருகிற குறிப்பிடத்தக்க ஜபம் இது என்று மேத்யூ ஹென்றி என்பவர் கூறுகிறார். மார்ட்டின் லூத்தர் சொல்லும்பொழுது இது அளவிடப்பட முடியாத, அர்த்தம் நிறைந்த, இருதயத்தின் ஆழத்திலிருந்து வந்த ஜபம் என்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தை திறக்கிறார். நம்மை குறித்தும் பிதாவை குறித்தும் உள்ள எண்ணங்களை எல்லாம் அவர் வெளிப்படுத்துகிறார். எளிமையான நடையிலே இருந்தாலும் இது மிக உண்மையானதாகவும் ஆழமானதாயும் அகலமானதாயும் இருக்கிறது என்று மார்ட்டின் லூத்தர் எழுதியிருக்கிறார். ஜான் நாக்ஸ் என்பவர் சொல்லும்பொழுது வாழ்க்கையிலே பலமுறை இதை திரும்ப திரும்ப வாசித்தேன் என்கிறார். மட்டுமல்ல, அவர் மரண படுக்கையிலே இருந்தபொழுதும் அவருடைய மனைவி அவரை பார்த்து, நான் வேத புத்தகத்திலே எந்த பகுதியை வாசிக்க வேண்டும் என்று கேட்டதற்கு, முதலாவது என் நங்கூரத்தை நான் எங்கே இறக்கினேனோ அந்த இடத்திலே, அதாவது யோவான் 17 வாசி என்று கூறினாராம். இன்னும் பலர் இவ்விதமாய் இந்த யோவான் 17 திரும்ப திரும்ப வாசித்திருக்கிறார்கள். டாக்டர் பிஷர் என்பவர் ரோச்செஸ்டர் என்ற இடத்திலே பேராயராக இருந்தார். அவர் இரத்த சாட்சியாக மறிக்கும் முன்னதாகவும் இந்த பகுதியை தான் வாசித்திருக்கிறார். இந்த ஜபத்தை பிரதான ஆசாரியரின் ஜபம் என்று சொல்கிறோம். இது ஏசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையிலே எப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருந்த உறவாடுதலை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய முழு வாழ்க்கையுமே ஜப வாழ்க்கை. ஊழிய காலத்தை ஆரம்பிக்கும் முன்னதாக வனாந்தரமான இடத்திற்கு ஜபிக்க முடியாய் அவர் போனார். ஊழியத்தின் காலங்களிலேயும் பலமுறை மலையின் மேலே ஏறி அல்லது அதிகாலையிலே சென்று அவர் ஜபித்தார். அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் ஜபிக்கிறார். நீங்கள் உங்களுக்காக ஜபிக்க மறப்பீர்கள் என்றாலும் அவர் உங்களுக்காக ஜபிக்க மறக்கப் போவதில்லை. இன்றைக்கு காலையிலேயும் அவர் உங்களுக்காக ஜபித்தார். இயேசு கிறிஸ்து ஜபிப்பது போலவே பிதா அந்த ஜபத்தை கேட்டு பதிலளிக்கிறார். என்னுடைய ஜபத்தையும் தேவன் கேட்கிறார். ஆனால் என்னுடைய ஜபத்திற்கு சில நேரத்திலே இல்லை என்று பதில் வருகிறது, சில நேரத்திலே பிறகு செய்கிறேன் என்று வருகிறது, சில நேரத்திலே நான் நினைக்காத வேளையிலே என்னுடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஆனால் இயேசு எப்படி ஜபிக்கிறார் பாருங்கள். யோவான் 11:42 நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். யோவான் 14 முதலாவது இயேசு நமக்காக ஜபிக்கிறார். பொதுவாக தமக்காக ஜபிப்பது சுயநலம் என்று கூறுகிறோம். ஆனால் தேவனிடத்திலே ஜபத்திலே நாம் கடந்து செல்லும்பொழுது நம்முடைய இருதயமும் நம்முடைய வாழ்க்கையும் தேவனோடு சரி செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். நாம் மற்ற காரியங்களுக்காக ஜபிக்கும் முன்னதாக நாம் தேவனுடைய சித்தத்தின் மையத்திற்கு வர வேண்டும். எந்த ஒரு இசைக்கருவியையும் பயன்படுத்தும் முன்னதாக அது எப்படி இருக்க வேண்டுமோ அந்த நிலைமைக்கு அதை அமைத்துக் கொண்டால்தான் இசை இனிமையானதாக இருக்கும். எனவே மற்றவர்களுக்காக ஜபிக்கும் முன்னதாக நமக்காக முதலாவது ஜபிக்க வேண்டியது அவசியமானது. அது சுயநலமல்ல, அது அவசியமான ஒன்று. பாருங்கள் யோவான் 17:1 இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. இவைகளை சொன்ன பின்பு என்றால் நான் வாசித்தோம் இல்லையா, யோவான் 13:16 வரை உள்ள பகுதி. இப்பொழுது இயேசு சீஷர்களோடு பேசுவதை நிறுத்திவிட்டு பிதாவோடு பேசுகிறார். பிதாவோடு இந்த அதிகாரத்தில் பேசினாலும் தனது சீடர்களுடைய நலனுக்காகவே அவர் பேசுகிறார். நம்முடைய நலனுக்காக அவர் பேசுகிறார். மலைப்பிரசங்கத்தில் வருகிற ஜபத்தை பொதுவாக நாம் கர்த்தருடைய ஜபம் என்று சொல்வோம். ஆனால் உண்மையில் இதுதான் கர்த்தருடைய ஜபம். சீடர்களுக்கு ஜபத்தை சொல்லிக் கொடுக்கும்பொழுது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜபிக்கும்படியாய் கற்றுக் கொடுத்தார். இங்கே இயேசு நேராக அவர் பிதாவே என்று துவங்குகிறார். இந்த உறவு வித்தியாசமானது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு மகதலேனா மரியாள் இடத்திலே சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? யோவான் 20:17 என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரனிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் உங்களுடைய மறுபிறப்பினாலே உங்களுடைய பிதாவாயிருக்கிற தேவனிடத்திற்கு என்று சொல்லுகிறார். அவர் என்னுடைய பிதா, ஏனென்றால் திருத்துவத்திலே எனக்கு இருக்கிற பங்கின்படி அவர் பிதா என்று கூறுகிறார். மட்டுமல்ல, நாம் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க முடியாது ஜபிக்க வேண்டியது போல அவர் ஜபிக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அவருக்கு பாவம் இல்லை. அவர் நடந்து சென்ற வண்ணமாக இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார். இங்கே நாம் வசனத்திலே பார்ப்பது என்ன? அவர் தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து என்று வாசிக்கிறோம். இதன் பொருள் என்ன? அவர் கண்களை திறந்தவராக ஜபிக்கிறார். நாமும் கண்களை திறந்தவர்களாக தலை கவிழாமலும் நாம் ஜபிக்கலாம். நாம் நடந்து போகும்பொழுது, நாம் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது, வாகனத்தை ஓட்டிச் செல்லும்பொழுது கூட நாம் ஜெபிக்கலாம். 2 வசனத்தை பார்க்கும்பொழுது பிதாவே வேளை வந்தது என்கிறார். இது எந்த வேளை? நித்தியத்திலே திட்டமிட்டு குறிக்கப்பட்ட வேளை. அதாவது மனிதனுடைய பாவங்களுக்காக தேவ ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் வேளை வந்தது. கானாவூரிலே அன்று மரியாள் இடத்திலே என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். இப்பொழுது என் வேளை வந்துவிட்டது என்கிறார். பிதாவாகிய தேவனுடைய அன்பை சகல சிருஷ்டிகளும் காணும்படியாய் இயேசு சிலுவையிலே மரிக்கப் போகும் வேளை வந்துவிட்டது. நாம் மரிக்க வேண்டிய இடத்திலே அவர் நமக்காக மரித்தார். ஆனால் இதோடு அவருடைய வாழ்க்கை முடிவடையவில்லை. தொடர்ந்து உயிர்த்தெழுதல் இருக்கிறது. இங்கே வேளை வந்தது என்று பார்க்கிறோம். என்ன வேளை? நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்கிறார். பிதாவாகிய தேவன் அன்பின் கடவுள் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் வேளை வந்துவிட்டது. சிலுவையிலே மரிக்கும் குமாரன் உயிரோடு எழுந்து மீண்டுமாக பரலோகத்திற்கு செல்லப்போகிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் நாமம் அது. எத்தனை அழகான அர்த்தங்கள் நிறைந்த வசனம் இது இல்லையா? ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, இயேசு இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்தது நமக்காக மரிப்பதற்காக. அந்த வேளை வந்துவிட்டது. இதை இயேசு உணர்கிறார். எல்லா முக்கியமான வேளைகளிலேயும் இயேசு பிதாவோடு நெருக்கமான தொடர்புடையவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் முன்னதாகவும் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்த்து அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய அவருடைய உதவியை நாடுவதே சிறந்தது. தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் இந்த பிரதான ஆசாரிய ஜெபத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சந்திப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, நீர் சிலுவையிலே அடிக்கப்படும் முன்னதாக உம்முடைய சீடர்களுக்கு சொல்ல வேண்டிய எல்லா காரியங்களையும் தெளிவாக எடுத்துச் சொன்னீரையா? இந்த உலகத்திலே எப்படி உபத்திரவங்கள் உண்டு என்பதை எங்களுக்கும் ஞாபகப்படுத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் உபத்திரவங்களுக்கு மத்தியிலே கடந்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் திடன் கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு நீர் அவர்களை பலப்படுத்தும். இந்த பாடுகளுக்கெல்லாம் அப்பால் ஒரு மகிமை இருக்கிறது. ஏனென்றால் நீர் வெற்றி சிறந்தீர் என்பதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். இந்த முக்கியமான வேளைகளிலேயும் நீர் பிதாவோடு கூட நெருங்கிய தொடர்புடையவராய் செயல்பட்டது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய தொடங்கும் முன்னும் உம்மை நோக்கி பார்த்து உம்முடைய சித்தத்தின் மையத்திலே உம்முடைய ஆலோசனையின்படி நடக்க எங்களை வழி நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். சங்கீதம் 31:24. சங்கீதம் 31:24.